அடி இன்றைய நாளிலும் என்ன உங்களோட வாழ்க்கையிலே செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவாராக. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் எபேசியர் 2 படி முற்காலத்திலே நாங்கள் எங்களுடைய மாம்சமும் எங்களுடைய மனதும் விரும்பினதை நாங்கள் செய்தோம். எதை நாங்கள் விரும்பினோமோ, எதை நாங்கள் யோசித்தோமோ அதன்படி எங்கள் வாழ்க்கை நடந்தது. அந்த வாழ்க்கையின் மூலமாக எங்களை அறியாமலேயே நாங்கள் ஒரு வித்தியாசமான ஆவியினாலே வழி நடத்தப்பட்டோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் எங்களை அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி ஒளியினிடமாக எங்களை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே நாங்கள் அவருடைய கட்டளைகளை உடைப்பவர்களாகவும் அவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ்ந்தோம். இப்பொழுது நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாயிருக்கும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். இப்பொழுது எங்களுக்கு தேவன் அழைத்த அழைப்பின்படி லூக்கா 9:23 படி ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை ஒவ்வொரு நாளிலும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அது கஷ்டமான பாதை, அது நெருக்கமான பாதை. அநேகம் பேர் முயற்சிப்பாங்க, ஆனால் அவர்களால் கூடாமல் போகும். ஆனால் மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனோடு சேர்த்து எங்களால் நிச்சயமாக கூடும். பீட்டர் கேட்டார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவனும் அவனுடைய சகோதரனும் கடலிலே வலையை போட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். யேசுவா அவர்களை அழைத்தார், என் பின்னே வாருங்கள். அவன் எல்லாவற்றையும் விட்டு, அவன் வேலை, அவன் தோணி, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாக போனான். அங்கால பக்கம் ஜேம்ஸும் ஆண்ட்ரூவும் இருந்தாங்க, தங்கள் தகப்பனோட வேலை செய்து கொண்டு. அவர்களையும் அழைத்தார், என் பின்னே வாருங்கள் என்று. எப்படிப்பட்ட ஒரு குடும்பமான சூழ்நிலை என்று எங்களுக்கு தெரியாது. தங்கள் தகப்பனையும் விட்டு அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாக சென்றார்கள். மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தார், வரி வசூலிப்பவன். அவரையும் அழைத்தான், அவனும் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாக போனார்கள். இப்படியாக அநேக உபத்திரவங்களுக்கூடாக வீட்டை விட்டு, குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, எல்லாம் விட்டு அவருக்கு பின்னாக ஊழியம் செய்திருக்கிற நேரத்தில் இந்த கேள்வியை பீட்டர் கேட்டார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏனண்டா இதுக்கு முதல் நீங்கள் இந்த வாசித்து பார்த்தனீங்கண்டா, அந்த வாலிப சகோதரர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்படியாமல் அவன் மிகுந்த துக்கத்தோடு போனான். அப்பா யேசுவா சொன்னார், என் நிமித்தமாகவும் ராஜ்யத்தின் நிமித்தமாகவும் நீங்கள் வீட்டையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் இந்த வாழ்க்கையிலே 100 மடங்காக பிள்ளைகளை, தாய்களை, தகப்பனை, நிலங்களை மறு வாழ்க்கையிலே அந்த காலகட்டத்துக்கான ஜீவனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், எல்லாவற்றையும் விட்டு அவரை நாங்கள் பின்பற்றினோமே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு உபத்திரம், ஏன் எங்களுக்கு இவ்வளவு இழிவான பேச்சுக்கள், ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், என்ன காரணம்? நாங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதானே அவருக்கு பின்னாக போகிறோம். ஏன் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு? அவர் சொன்னார், துன்பங்களோடு கூட இதை எல்லாவற்றையும் நீங்கள் 100 மடங்காக பெற்றுக் கொள்வீர்கள். என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான சொற்களையும் உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நிச்சயமாகவே அந்த உபத்திரவத்துக்கூடாக ஒருவர் எங்களை தாங்கி கொண்டு போவார். நாங்கள் தனியாக இல்லை, இயேசுவா எங்களோடு கூட இருக்கிறார். உயிர்ப்பிக்கும் ஆவியாக எங்களோடு அவர் இருக்கிறார். விட்டு வந்தார். அவளுடைய தேசம், தாய், தகப்பன், உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவள் பேசுகிற பாசை, அவளுக்கு இஸ்ரேலுக்கு போனா எபிரேய மொழி அவளுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் விட்டு அவள் தீர்மானம் எடுத்து நாகோமியோடு போறதுக்கு அவள் தீர்மானம் எடுத்தாள். தேவன் அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுத்தார் என்று அது உங்களுக்கு தெரியும். அவளுடைய வம்சத்துக்குடாகவே மெசாயா பிறந்தார். அவளுடைய பேர் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எதேதே டேடிக்காக வேண்டியும் யேசுவாவுக்காக வேண்டியும் விடுறீங்களோ அவர் உங்களை வெறும் கையோடு விட மாட்டார். சீஷர்களை மாத்திரம் அழைக்க இல்லை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஒருவன் தானாகவே கேட்டார், நான் உம்மை பின்பற்றுவேன் என்று. அவர் சொன்ன, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதன் அவருக்கு பின்னாக போனால் அது லேசான பாதை இல்லை. எங்களுடைய சௌகரியத்தின்படி ஒட்டுமே எங்களுக்கு கிடைக்காது. வேறொருவன் இவரை அழைக்கிறார், என் பின்னே வாண்டு. அவன் சொல்றான், முன்பு இந்த தகப்பனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வேற எனக்கு உத்தரவு கொடுமண்டு. அதுக்கு அவர் சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும், நீ போய் ராஜ்யத்தின் செய்தியை அறிவிய. அவருக்கு பின்னாக போக்குல நாங்கள் தாய், தகப்பன், எங்கள் பாசங்கள், எங்கள் அன்புகள் ஒட்டுமே சரி வராது. முதலாவது அவருடைய ராஜ்யம், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறோமா? நிச்சயமாக சோதனை வரும், நிச்சயமாக சோதனை வரும். ஆனா நாங்கள் எப்படி எங்களை வீட்டை கட்டி இருக்கிறோம் என்று அந்த சோதனை நேரத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்க நினைக்கலாம், ஒரு சிலர், நான் ஒரு பாவியான மனுஷன், நான் அநேக பாவம் செய்திருக்கிறேன், நான் அவருக்கு பின்னாக போறதுக்கு நான் தகுதியானவளா? நான் அவருக்கு பின்னாக போக இயலுமா? எங்கள் குடும்பம் ஒரு விபச்சார குடும்பம், எங்கட அப்பா அம்மா உங்க சரியான குடிகாராக்கள், எனக்கு தாயும் தகப்பனும் இல்லை, எனக்கு ஒருவரும் இல்ல, நான் படிக்கல, மற்றாக்கள மாதிரி எனக்கு கதைக்க தெரியாது, நான் அவருக்கு பின்னாக போக இயலுமா? இயேசுவ ஊழியன்ற காலத்தில் அநேக ஆயக்காரர் பாவிகளும் தான் அவருக்கு பின்னாக சென்றாங்க. பரிசேயர் அதை கேட்டு முறுமுறுத்தாங்க, என்ன இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சாப்பிடுகிறார், இவர் ஆயக்காரிகளுக்கும் பாவிகளுக்கும் நண்பர் என்று முறுமுறுத்தாங்க. அதுக்கு யேசுவா சொன்ன வார்த்தை, நோயாளிக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். உங்களோட வயது ஒரு பிரச்சனையே இல்லை அவருக்கு பின்னாக போறதுக்கு. மோசேக்கு ஊழிய தொடங்கினது 80 வயதில், அவன் 40 வயதா இருக்கும் பொழுதும் அவன பெலத்தினால அவன் நினைச்சான் தேவன் எந்த கையினால் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார் என்று. ஒரு எகிப்தியனை கொன்று போட்டு அவன் பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டான். அங்க 40 வருஷம் வனாந்தர பாதை. இனி தனக்கு ஒன்றுமே இல்லை, தன் வாழ்க்கையில இனி எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தேவனுடைய குரல், வா நான் உன்னை அனுப்புவேன் என்று. இவன் சொன்னான், எனக்கு திக்குவாய், எனக்கு கதைக்க தெரியாது. அப்ப தேவன் கேட்டார், வாயை உண்டாக்கினவர் யார்? எதுவுமே எந்த ஒரு காரணமும் அவருக்கு பின்னாக போறதுக்கு தடை இல்லை. நீங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவர் உங்களை வழி நடத்துவார். அதே மாதிரி பார்க்க போனா, ஒரு பரிசேயருடைய வீட்டில சாப்பிடு கொண்டிருக்கும் போது ஒரு பாவியான பெண் விபச்சாரி, அவள் வந்து யேசுவாவின் பாதத்தின் அருகே நின்று கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைத்து, தலைமையினால் அவருடைய பாதத்தை துடைத்து, அவளை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். பரிசேயன் உள்ளுக்குள்ள நினைச்சாள், இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடர்வழி இன்னால் என்று அவர் அறிந்திருப்பார். இவள் ஒரு பாவி, இவள் ஒரு விபச்சாரி என்று தனக்குள்ள நினைத்துக் கொண்டார். இருதயங்களின் யோசனைகளையும் நினைவுகளையும் அறிகிற தேவன், மாம்சத்தில் வந்து வழிபட்ட தேவன் அவனுடைய நினைவுகளை அறிந்தார். திரும்பி பரிசு என்ற பார்த்து அவர் கேள்வி கேட்டார், ஒருவனிடத்தில் ஒருவன் கடன் பட்டிருந்தான், ஒருவன் 500 வெள்ளிப்பணம், இன்னொருவன் 50 வெள்ளிப்பணம், எவன் அவனிடத்தில் அன்பாயிருப்பான்? ரெண்டு பேர கடனையும் அவர் மன்னித்து விட்டான். அவன் சொன்னான், கூட மன்னித்தவனே கூட அன்பாயிருப்பான். அவர் பெண்ணிடம் திரும்பி பார்த்து சொன்ன, இவளை நீ பார்த்தாய், நான் உண்ட வீட்டுக்குள்ள வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவள் தன் கண்ணீரினால் என் கால்களை துடைத்து தனித்து தன் தலைமயிரினால் துடைக்கிறாள், நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவ்வளவு என் கால்களுக்கு பரிமலை தைலம் பூசினாள். நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் அதிகம் அன்பு கொண்டபடி இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மிச்சாக்கள் எல்லாம் நினைச்சாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாருன்னு. மற்றாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, உன்னுடைய இருதயம் யாரை நோக்கி இருக்குது, இருதயத்தின் நோக்கம் என்ன, அதுதான் முக்கியம். இப்படித்தான் நினைச்சாங்க. இந்த மட்டும் நீங்க பார்க்கணும் என்று நான் விரும்புகிறேன். லூக்கா 18:9, அன்றியன் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நாம் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதரை போலவும், இந்த பக்கத்தில் நிற்கிறானே ஆயக்காரன் அவனைப் போலவும் இராதபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாயிருக்கிறேன் மேல் கிருபையாயிரும் என்றார். யேசுவா சொல்ற, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். மெட்டாக்களை பற்றி என்ன நினைக்கிறோம்? நான் நல்லா ப்ரே பண்றேன், எந்த குடும்பம் நல்ல குடும்பம், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் நல்லா உபவாசிக்கிறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் எனக்கு இருக்குது. ஒன்று, அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? இப்படித்தான் பரிசேயர் சொன்னார். ஆனால் ஆயக்காரன் வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாயிருக்கிற என்னை கிருபையாயிரு, அவன் நம்பினான் தன்னை நீதிமான் என்று. ஆனால் தேவன் நியாயம் தீர்க்கிறார், அவன் அல்ல இவன் தான் நீதிமான் என்று. நியாய தீர்ப்பு தேவனுடையது. மற்றாக்கள் என்ன நினைக்கிறாங்கள் என்று முக்கியம் இல்லை, தரிக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தான் எங்களுக்கு தேவை. யார் விபச்சாரத்தில் கையும்பையுமாக கண்டுபிடிக்கப்பட்ட பெண் யேசுவாவுடத்தில் கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார், பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறுத்துவதற்கு அறிய கடவன். எல்லாரும் இருதயத்திலே குற்றப்பட்டவர்களால் ஒவ்வொருவராக போய்விட்டார். தடி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அது நெருக்கமான பாதம், இடுக்கமான வாசல். ஆனால் எங்களோடு கூட உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவர் எங்களோடு இருக்கிறபடியால் நிச்சயமாக நாங்கள் அதை செய்து முடிக்கலாம். அப்படி நாங்கள் செய்யும் பொழுதும் ஜோவான் 17:24 சொன்னபடி, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடனே கூட நாங்கள் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவரோடு கூட நாங்கள் ஜெருசலேமிலிருந்து ஆளுகை செய்யலாம்.